வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினிடம் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படாத வகையில் தெளிவான சட்டங்களை மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்ற வேண்டும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் சிங்கப்பூரும் தானியங்கி மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்த முடிவு செய்துள்ளன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டானா தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று ஒடிசா அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினிடம் தெரிவித்துள்ளார். 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி ரஷ்யாவில் கசான் நகரில் ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசிய பிரதமர், மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அமைதியும் அரசியல் நிலைப்பாடும் திரும்புவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என கூறினார். சமரச தீர்வு காண்பதற்கு தேவையான ஒத்துழைப்பை இந்தியா அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி திரு விளாடிமிர் புட்டினுடன் பேச்சு நடத்தினார். பிரிக்ஸ் மாநாட்டை ஒட்டி மிகவும் அழகிய கசான் நகருக்கு வந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்தியாவுடன் நீண்டகால வரலாற்று தொடர்புடைய கசான் நகரில் அமையவுள்ள புதிய இந்திய தூதரகம் மேலும் இந்தியாவுடனான நட்புறவை வளர்க்கும் என பிரதமர் தெரிவித்தார். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தனித்துவம் மிக்க அடையாளத்துடன் திகழும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மேலும் பல நாடுகள் இணைய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கசானில் இந்திய தூதரகம் அமைக்க இந்தியா முன்வந்துள்ளதை வரவேற்பதாக ரஷ்ய அதிபர் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். கசான் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பு குறித்து தெரிவித்த பிரதமர், இந்திய கலாச்சாரம் உலகெங்கிலும் விரிவடைந்திருப்பதை தாம் பார்க்க முடிந்ததாக கூறினார். 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்கிறார். இன்று பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பு மிகவும் சிறப்பாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஆழமானது என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபருடனான சந்திப்பின் போது இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் சிங்கப்பூரும் தானியங்கி மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்த முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இரு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுக்கான பேச்சுவார்த்தையில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சிங்கப்பூர் அமைச்சர் திரு என் ஜி எங் ஹிங்குடன் கலந்து கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வளர்ந்து வருவது குறித்து இரு தலைவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இணையதள பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என்றும் இதில் முடிவு செய்யப்பட்டது. வரும் 5 ஆண்டுகளுக்கு இரு நாடுகளும் இணைந்து இருதரப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொள்வது என்றும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது முடிவு செய்யப்பட்டது. ஆசிய மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் நிலைப்பாட்டிற்காக இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளை சிங்கப்பூர் வரவேற்பதாகவும் அந்நாட்டு அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவில் கிழக்கத்திய வெளியுறவுக் கொள்கை கொண்டுவரப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதை ஒட்டி சிங்கப்பூர் இந்தியா பாதுகாப்புத்துறைக்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவது அரசியல் முக்கியத்துவம் பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படாத வகையில் தெளிவான சட்டங்களை மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்ற வேண்டும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று நடைபெற்ற அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் பயிலரங்கில் பேசிய அவர், சட்ட மசோதாக்கள் அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்த பிறகே தெளிவாக எழுதப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். முறையாக ஆய்வு செய்த பின் அவையில் தாக்கல் செய்து சட்டங்கள் நிறைவேற்றப்படுமானால் நீதிமன்றம் தலையிடுவதற்கான வாய்ப்புகள் கணிசமாக குறையும் என்றும் அவர் கூறினார். ஜனநாயக கட்டமைப்பின் வலிமையை இது உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய சட்டங்களை வரைவதற்கான பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்ட மசோதாக்கள் தெளிவாகவும் நியாயமானதாகவும் அனைத்து சூழ்நிலைகளிலும் கடைபிடிக்க ஏதுவானதாகவும் அமைய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல், சட்டப்பேரவைத் தலைவர் திரு சங்கர் சௌத்ரி ஆகியோரும் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3வது முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
கடந்த 6 மாதங்களில் BSNL வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 75 லட்சத்திலிருந்து 1 கோடியே 8 லட்சமாக உயர்ந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா குறித்துள்ளார். புதுதில்லியில் இன்று BSNLக்கான புதிய லட்சினை மற்றும் 7 புதிய சேவைகளை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், இந்தியா உள்ளிட்ட 6 நாடுகள் மட்டுமே உலகில் 4G தொழில்நுட்பத்திற்கான கட்டமைப்பை உள்நாட்டு தொழில்நுட்பம் கொண்டே வடிவமைத்திருப்பதாக தெரிவித்தார். விரைவில் 5G தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். BSNL புதிய லட்சினை வலிமை, நம்பிக்கை மற்றும் தடையில்லா தகவல் தொடர்பை உள்ளடக்கியிருப்பதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை 2ம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மகாராஷ்டிராவில் மொத்தம் உள்ள 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 20ம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அம்மாநிலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 29ம் தேதி கடைசி நாளாகும். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2ம் கட்டமாக 38 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 20ம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய 29ம் தேதி கடைசி நாளாகும். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டானா தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். இது நாளை மறுநாள் இரவு ஒடிசா மாநிலம் பூரிக்கும் மேற்குவங்க மாநிலம் சாகர் தீவுக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
நேற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் இது தொடர்ந்து வலுப்பெற்று நாளை 23ம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக உருவாகக்கூடும். இந்த புயலானது வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்று 24ம் தேதி இரவு முதல் 25ம் தேதி காலைக்குள் ஒரிசா மாநிலம் பூரிக்கும் மேற்கு வங்க மாநிலம் சாகர் தீவுகளுக்கும் இடையே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். இந்த புயலால் தமிழகத்திற்கு நேரடி பாதிப்புகள் இல்லை என்றாலும் அடுத்து வரும் சில நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் சற்று குறையக்கூடும்.
டானா புயல் எச்சரிக்கை காரணமாக மேற்குவங்க மாநிலத்தில் 9 மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை முதல் 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட தொகையை ஆளும் காங்கிரஸ் அரசு தங்கள் கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதாக பிஜேபி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளது. அம்மாநில பிஜேபி தலைவர் திரு விஜயேந்திரா புதுதில்லியில் தேர்தல் ஆணையத்திடம் இந்த புகாரை அளித்த பின் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிசா அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. ஒடிசாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பேசல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 7-5, 10-8 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் ஜீன் ஜூலியன் ரோஜர், இங்கிலாந்தின் ஜோ சாலிஸ்பரி இணையை வென்றது. ஜோஹர் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மலேசியாவில் இப்போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தெலுங்கு அணி ஜெய்ப்பூர் அணியையும் உத்தரப்பிரதேசம் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினிடம் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படாத வகையில் தெளிவான சட்டங்களை மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்ற வேண்டும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் சிங்கப்பூரும் தானியங்கி மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்த முடிவு செய்துள்ளன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டானா தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று ஒடிசா அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது.